யோவான் 15:1-3 வரைக்கும் நான் படிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஜெபசேவோ, எங்களை வெகுவாக நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த நாங்கள் படித்த அந்த வசனங்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய வார்த்தைகள்லாம் வீண் வார்த்தைகள், எங்களுடைய பிரசங்கமெல்லாம் உங்களுடைய ஆவியானுடைய உதவி இல்லாவிட்டா, உங்களுடைய ஆவியானுடைய நடத்துதல் இல்லாவிட்டா அது வெறும் வெறுமையான பிரசன்னம், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத பிரசன்னம். இந்த வசனங்கள் நித்திய வசனங்கள், தெய்வீக வசனங்கள், நித்திய ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற வசனங்களா இருப்பதனால இதுல தெய்வமே நீர் உம்முடைய ஆவியின் மூலமா இந்த சத்தியத்தை எங்க ஒவ்வொருத்தருடைய மன கண்களுக்கும் மன கண்களை திறந்து உம்முடைய ரகசியங்களை காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே எங்களை நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இன்னைக்கு இந்த யோவானுடைய சுவிசேஷத்தை நம்ம திருப்பி தொடர போறோம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் வந்து யோவான் புக்கை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு 2 மாசமா நம்ம அதை நிறுத்தி வச்சிருந்தோம், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த அதிகாரம், 15 வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் மாத்திரம் இல்லாம ரொம்ப கஷ்டமான அதிகாரம் கூட. ஆகவே நம்ம எல்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆழமா சிந்திச்சு படிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ஆகவே உங்களுடைய இதை நம்ம படிக்கும் போது உங்களுடைய மிகுந்த கவனம் இதுல இருக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரத்தை படிக்கும் போது படிச்சு இதுல இருக்கிற சத்தியங்கள் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இதுல நம்ம படிக்கிற சத்தியங்கள் வந்து நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கிற உறவு, அதுல அநேக வளர்ச்சி மாற்றங்கள் இந்த அதிகாரம் நம்ம கொண்டு வரும். ஆகவே பரிசு தாவியானவர் தான் இதுல இருக்கிற சத்தியங்களை நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரிந்து கொண்டு அதனால நம்ம பயனடையும்படிக்கு அவர் தான் உதவி நமக்கு செய்யணும். ஒரு முகவரியா இந்த அதிகாரத்தை துறக்கிற மாதிரி இந்த 3 வசனங்களை மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 3 வசனங்கள்லயே என்ன சொல்றது, எவ்வளோ செத இருக்குன்னா எவ்வளோ கறி இருக்கு தெரியுமா, நம்ம சாப்பிடறதுக்கு எவ்வளோ இருக்கு இந்த 3 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம சுருக்கமா தான் சொல்ல முடியும். அந்த 3 வசனங்கள்ல இந்த 1-17 வரைக்கும் இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா விதமான ரகசியமும் இங்கத்தான் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்தோம்னா நம்ம அநேக தோல்விகளை சந்திக்கிறோம். ஒரு தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒழுங்கா வாழ முடியறதில்ல, அது நம்மளுடைய எல்லாருடைய அனுபவம் இல்லைங்களா. சோர்ந்து போகிறோம், அநேக உலகத்துல தப்புங்கள்ல விழுந்துடுறோம், அநேக அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில போயிடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு தொடர்ச்சியா ஒரு வெற்றிகரமா ஒரு சாட்சியா முன்மாதிரியா வாழ்றதுக்கு ஆவறதில்ல. அதுக்கு ரகசியம் இந்த அதிகாரத்துல தான் நமக்கு இருக்கு. அதுக்கு விட பரிசுத்தாவையனவர் தான் இதுல இருந்து நமக்கு கொடுக்கணும். இந்த அதிகாரத்துல போட்டிருக்கிற சத்தியங்க தான் புதிய ஏற்பாடுல ஒரு விளக்கமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதனோட அடிப்படை போதகம் இதுலதான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு 2-4 வார்த்தையில நறுக்குன்னு சொன்னா 4 வார்த்தையில சொல்லணும் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு 4 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த அதிகாரத்துல இருந்தா நம்ம சொல்ல முடியும். என்ன தெரியுங்களா, 4 வார்த்தையில முழு கிறிஸ்தவ வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து கனி கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவில நம்ம நிலைத்திருந்து கனி கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைய. இது ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த அதிகாரத்துல தனக்கும் தன் பிதாவுக்கும் தன்னுடைய அருமையான சீஷர்களுக்கும் இருக்கிற உறவை ஒரு அலகாரி, ஒரு உருவக அணியை பயன்படுத்தி அதை சொல்றார். ஒரு உருவக அணினா இந்த உறவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு காரியத்தை எடுத்து நம்ம சொல்றது. புரியுதுங்களா? ஓமன்றது, ஓமன்றது வித்தியாசம். ஓமன்றது ஒரு சத்தியத்தை தான் அதுல இருந்து எடுக்க முடியும். எல்லா ஓமைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா உருவகாணி அப்படி இல்லை, அதுல எல்லாத்துக்கும் அர்த்தம் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உருவகாணி. ஏன்னா உருவகாணி, நானே திராட்சை செடி. அவர் ஒரு திராட்சை செடியா தன்னை காண்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு விதமான கொடிகளை பத்தி அவர் பேசுறார். ரெண்டாவது வசனத்துல ரெண்டு விதமான கொடிகள். அப்புறம் தன்னுடைய பிதாவ திராட்சை செடி தோட்டக்காரன், தோட்டக்காரனா தன்னை காமிக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கொஞ்ச நாள விட்டதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் இதுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சாக போற நைட்டு, அடுத்த காலையில அவர் பிடிச்சி சிலுவையில் அறைய போறாங்க. அவருக்கு இருந்த கடைசி நாள் இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நாள் அந்த அதிகாரம் வந்து 13வது அதிகாரத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய டிராமா நடக்கிறது, அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அதிரத்தக்க விதத்துல தன்னுடைய சீஷர்களுடைய காலை அவர் போய் கழுவுறாரு. காலை கழுவுன பிறகு அந்த இடத்துல இருந்து அவனு அவருடைய சீஷன் யூதாஸ் வெளியே போறத நம்ம பார்க்கிறோம். பிசாசு அவனுக்குள்ள பூந்து வெளியே போறத நம்ம பார்க்கிறோம். வெளியே போன பிறகு அவங்க தான் அந்த சீஷர்களை விட்டு அவர் போகிறத, நான் உங்களை விட்டு போக போறேன், உங்களை விட்டு போக போறேன்னு சொன்ன உடனே அவங்க மனசே உடஞ்சு போச்சு. ஏன்னா தன் தகப்பன் தாய் எல்லாரை விட தாங்க நேசம் வச்சிருந்தது இயேசு மேல. இயேசுவோடு பழக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ரொம்ப நெருங்கி அருமையான ஃப்ரெண்ட்ஸோடு பழகணும்னா பிரிவு நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா இயேசுவோடு பழகின இவங்க எவ்வளோ அருமையான கேரக்டர் இயேசு, எவ்வளோ தங்களுடைய தேவைகள்லாம் சந்திச்சார். 3 வருஷம் என்ன மாதிரி அதிசயமா இருந்தார். அவர் விட்டு பிரிஞ்சு போனா மனசெல்லாம் உடஞ்சு போகுது அவங்களுக்கு. உடஞ்சு போகும்போது அவர் வந்து அந்த 14வது அதிகாரத்துல நான் சொன்ன மாதிரி ஆறுதல் என்ன அதிகாரம், அதுல ரொம்ப ஆறுதல் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. நான் போறேன்னு கவலைப்படாதீங்க, நான் போறது வந்து உங்களுக்காக, உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுவதற்காக போகிறேன். நான் திருப்பி வரப்போறேன், நான் திருப்பி வர மாத்திரம் இல்லாம நான் இல்லாதப்போ நீங்க ஒண்ணு அனாதியா இருக்க போறது இல்ல. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், 5 விசேஷமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒரு பயங்கர ஹெல்பர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமே அந்த ஹெல்பர் இருப்பாரு, அவர் பார்த்துக்குவாரு. ஒரு ஹெல்பர், ஒரு ஜீவன் உங்களுக்கு இருக்க போகுது, ஒரு அந்யோன்யம். ரொம்ப தூரம் இருக்க போறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள அந்யோன்யமா நான் இருக்க போறேன். அது மாத்திரம் இல்லாம ஒரு போதகர், நான் சொல்லி கொடுத்த மாதிரி, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் விளக்குற ஒரு போதகர், அருமையான போதகர் இருக்க போறாரு. உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் உங்களுக்கு இருக்க போதுன்னு அந்த 5 ஆசீர்வாதங்களும் சொல்லி முடிச்ச பிறகு கடைசியில அதுல வசனத்துல பாருங்க, 13:34 நீங்க பாத்தீங்கன்னா கடைசி பக்கம் இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்றார் போட்டிருக்குங்களா. இவ்விடத்தை விட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு நம்ம போவோம் வாருங்கள் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன், அந்த இடத்தை விட்டு வேற காரியத்துக்கு அவர் போறார். இன்னுமே அதை சொல்லியாச்சு, இன்னுமே என்ன சொல்ல போறாருன்னா 15வது அதிகாரத்துல இருந்து வேற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு, வேற விஷயத்த அவர் பேசுறார். என்னத்த பேசுறாரு? இன்னுமே நான் உங்க கூட இருக்க போறதில்ல, எவ்வளோ ப்ராமிசஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனா இந்த ப்ராமிசஸ் எல்லாம் நீங்க மெய்யாகவே அனுபவிக்கணும் உங்க வாழ்க்கையில. நான் இல்லாதப்ப இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மெய்யாகவே நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க என்ன செய்யணும்ன்றதான் 15வது அதிகாரத்துல நமக்கு சொல்ற. எவ்வளவு அதிசயமான ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் எங்கயோ இருக்கிற மாதிரி இருக்கு, எங்க வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மையா உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில தெரியணும்னா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க என்ன செய்யணும்ன்றதுதான் 15வது அதிகாரத்துல நமக்கு சொல்ற. புரியுதுங்களா? அதுதான் அதுலதான் அது மாற்றம், எழுந்து போவோம் வாருங்கள். நான் இல்லாதப்பு உங்களுக்கு இது கிடைக்கும். 13, 14, 5 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு மகா கிருபையில அவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். 15வது அதிகாரத்துல நம்மளுடைய பொறுப்பு, அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்கணும்னா நம்மளுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றும் போது நமக்கு வருகிற அந்த கனியை பத்தி தான் 15வது அதிகாரத்துல போட்டிருக்கு. புரியுதுங்களா? இதனோட கண்டினியூட்டி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, இனிமே இயேசு கிறிஸ்து செத்த பிறகு அவர் சாக போறாரு. அவர் செத்த உடனே இதுவரைக்கும் பாவம் செய்து மனுஷன் பாவத்துல விழுந்ததுல இருந்து இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவன் அனுபவிக்க போறான். அப்படி ஒரு வாழ்க்கையை, ஒரு உயிரை அவர் கொடுக்க போறார். நமக்கெல்லாம் வாழ்க்கைனா என்ன, நமக்கெல்லாம் லைஃப்னா என்ன தெரியுங்களா, நமக்கெல்லாம் ஜீவன்னா என்னன்னா சாப்பிடணும், குடிக்கணும், சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு வேற ஏதாவது இருக்கா வாழ்க்கையில? அதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்படி மனுஷன் வந்து அவ்வளவு மோசமான மிருக நிலைமைக்கு போயாச்சு. அது சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதான் லைஃப், அதான் லைஃப். அவ்வளவு மோசம் அப்படி மனுஷனை பண்ணல, மிருகமா பண்ணிருக்கலாம் இல்லையா அவனுக்கு. அதுக்கு என்னத்துக்கு அவனுக்கு கற்பனை கொடுக்கணும், சிந்தனை கொடுக்கணும்? மிருகம் மிருகம் கூட அப்படி சாப்பிடுது, குடிக்குது, சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நம்மள பண்ணிருக்கலாம் இல்ல. அதை விட எவ்வளோ உயர்ந்த சந்தோஷம் ஒரு வாழ்க்கைக்கு மனுஷன் அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை மனுஷன் இழந்து விட்டான். ஆரம்பத்தில் ஆதி ஆமத்துல அவர் மனுஷனை எல்லாத்தையும் பண்ணிட்டு மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுங்களா? முக்கியமான ஒரு வார்த்தை ஆதி ஆகும் 1:28 என்ன போட்டிருக்குன்னா, நீ பழுகி பெருகுவாயாக. இங்கிலீஷ்ல வருது, ஆனா தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல என்னன்னா, நீ கனி கொடுப்பாயாக, பி ஃப்ரூட்ஃபுல். அதான் மனுஷனுக்கு சொன்னது, பி ஃப்ரூட்ஃபுல், ரொம்ப கனிகளை கொடுத்து ஏன்னா அப்படியே சந்தோஷப்படணும் உன்னை பார்த்து, ரொம்ப ஆனந்தப்படணும் உன்னை பார்த்து, அந்த மாதிரி கனி கொடுத்து பழுகி பெருகு நீ அப்படின்னு தான் சொன்னார். அந்த கனிகளை பார்த்து ஆனந்தப்படணும் அவர், அதான் அவர் சொன்னார். ஆனா மனுஷன் பாவத்துல விழுந்ததுனால அவன் ஒரு ஒரு பட்ட மரமா மாறி போய், காஞ்சி போன ஒரு மரமா மாறி போய், அவங்கிட்ட இருந்து வருகிற கனியெல்லாம் கெட்டு போன அழுவி போன கனிகள் தான். அந்த கனிகளை பார்க்கும் போதெல்லாம் கடவுளுக்கு கோபம் அருவறுப்பு அழிச்சுதான் போடணும்னு நினைச்சார் இல்லைங்களா. ஆதியாகமத்துல அதான் பாக்குறோம், கனி கொடுத்து பழுகையா பெருகுனான் அவன், அழிச்சார் இல்லையா யோவான் காலத்துல, அவன் மோசமா தான் போனான்னு பாக்குறோம் நம்ம. ஆனா அவர் கொடுத்த அந்த வாழ்க்கை, அவர் பழுகி பெருகி அந்த கடி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வந்து மனுஷன் திருப்பி அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கிறதுக்கு வந்துதான் இயேசு கிறிஸ்து மூலமா கடவுள்கிட்ட ஒரு உறவு, இயேசு கிறிஸ்து மூலமா கடவுள்கிட்ட மறுபடியும் அந்த உறவை ஏற்படுத்துவதனால அந்த ஆதி ஆமத்துல இழந்த அந்த கடி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு திருப்பியும் கிடைக்க போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ண போறான் அவன் அந்த வாழ்க்கையை. எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமா கடவுள்கிட்ட ஏற்படுகிற அந்த உறவுனாலதான் ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஒரு லைஃப் அவனுக்கு கிடைக்க போகுது. அந்த என்ஜாய்மெண்ட் லைஃபை யார் தான் கொடுக்கறாரு? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கறாரு. அந்த லைஃபை பத்தி தான் அவர் பேசுறார். மிகப்பெரிய நமக்கு எல்லாம் சந்தோஷம் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷம் எதுலங்க வருது உங்களுக்கு? உலகத்துல ரொம்ப சந்தோஷம் எதுல வருது? ஒரு கார் வாங்கிட்டா ரொம்ப சந்தோஷம் வந்துருதா? எதுல ரொம்ப உலகத்துல நம்ம ரொம்ப சந்தோஷம் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். உறவுகள்ல தான் சந்தோஷம் அனுபவிச்சிருக்கோம். நம்முடைய பிள்ளையிலையோ, நம்முடைய ஹஸ்பண்ட்லயோ, நம்முடைய மனைவியிலையோ, அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த அந்யோன்யத்துல தான் நம்ம ரொம்ப சந்தோஷத்தையே வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கோம். மனுஷ உறவுகளிலேயே இவ்வளவு சந்தோஷம் நம்ம கடவுள் ஏற்படுத்தி இருந்தார்னா, அந்த தேவ குமாரன்கிட்ட நம்ம கிட்ட ஒரு உறவு ஏற்படுற அந்த உறவுல எவ்வளவு சந்தோஷம் அடங்கியிருக்கோம்னா யோசிக்க முடியுமா? அந்த அழகான ஞானமுள்ள அதிசயமான கடவுள்கிட்ட ஒரு உண்மையான உறவு நமக்கு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு உங்களுக்கு யோசிக்க முடியுமா? அந்த உறவை எப்படி, அந்த அந்த உறவை எப்படி ஏற்படுறதுன்னு தான் 15வது அதிகாரத்துல நமக்கு வருது. சரி, அந்த வசனங்களை பார்ப்போம். நம்ம அருமையான வாழ்க்கை அந்த உறவின் மூலமா தான் நமக்கு ஏற்படுது. சரி, 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. ஐ ஆம் என்ன வந்தது இங்கிலீஷ்ல? ஐ ஆம் த ட்ரூ வைன். ஐ ஆம், ஐ ஆம்னா ஒரு வார்த்தை வந்து கடவுளுக்கு பேர். ஐ ஆம் தட் ஐ ஆம். அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நானே மெய்யான அப்பம், நானே மெய்யான ஜீவ தண்ணீர், நானே மெய்யான ஒளி, நானே வாசல், நானே மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதெல்லாம் 7 ஸ்டேட்மெண்ட்ஸ், கிரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றது, 8வது ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே மெய்யான திராட்சை செடி. நமக்கு இதை பார்த்தோம்னா இது என்ன, இது நானே மெய்யான திராட்சை செடி. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது என்ன திராட்சை செடி? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூச்செடி, துளசி செடி தான் நமக்கு தெரியும். இது என்ன திராட்சை செடி அப்படின்னும் போது நம்ம வந்து இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஒரு யூதனுக்கு சொல்லப்பட்டது, அந்த காலத்துல இருந்த யூதனுக்கு. அந்த யூதன் ஷூஸ்ல போய் நம்ம நின்றுகிட்டு இதை யோசிச்சு பார்க்கணும், இதை புரிஞ்சுக்கணும்னு. புரியுதுங்களா? அந்த யூத காலத்துல திராட்சை தோட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வியாபாரம், ரொம்ப ஃபேமஸான ஒரு வேலை. எங்க பார்த்தீங்கன்னா பலஸ்தீனால ரொம்ப இருக்கிறது என்னன்னா திராட்சை தோட்டம். எங்க பார்த்தாலும் ரொம்ப ஃபேமஸ், அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திராட்சை தோட்டம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நமக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸா ரொம்ப பொதுவா இருக்கிறது யாராவது நானே மெய்யான கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வேலை அவர் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு யாருக்காவது தெரியாம இருந்திருக்குமா? கம்ப்யூட்டர் தெரியாதவங்க யாரும் இல்லை, அவ்வளவு பொதுவா இருக்கு நமக்கு. ஆனா அந்த காலத்துல திராட்சை தோட்டம் திராட்சை செடினா எல்லாருக்கும் பொதுவா தெரியும், தெரியாதது இல்லை, புரியுதுங்களா? அவ்வளவு பொதுவா தெரியும். ஆண்டவர் ஒருவேளை அந்த இடத்த விட்டு போய் ஒரு திராட்சை தோட்டம் இடத்துல போய் நின்றுகிட்டு அதை பார்த்துக்கிட்டே அவர் சொல்லியிருக்கலாம். இது ஒருவேளை நம்ம கற்பனை பண்றோம், இது ஏன் திடீர்னு திராட்சை தோட்டத்தை யூஸ் பண்ணணும்னா, ஒருவேளை அதை பார்த்துக்கிட்டே அவர் சொல்லியிருக்கலாம். அதை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். ஒரு திராட்சை தோட்டத்தை உன்னால கற்பனை பண்ண முடியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. நான்லாம் பாத்திருக்கேன், அட்லீஸ்ட் போய் சினிமா இதுல சினிமால எங்கேயாவது படத்துலயாவது போய் பாருங்க, அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஃபுல்லு பிரைட். அது பலிஸ்தீனால திராட்சை தோட்டம்னு சொன்னாவே நமக்கு இப்போ ஒரு ரஸ்புரி மாங்கா அப்படின்னா எவ்வளவு வாய் ஊறுது. அந்த மாதிரி திராட்சை தோட்டம் சொன்னாவே அவங்களுக்கு வாய் ஊறும். ஏன்னா அது எவ்வளவு அழகா பெரிய பெரிய திராட்சைங்க அப்படியே கொலகொலையா தொங்கும், அங்க இங்க இங்கெல்லாம் தொங்கும். அதை பார்க்கும் போதே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதுவும் விசேஷமாக பலிஸ்தீனால ரொம்ப வெயில், அந்த வெயில்ல இருந்து எங்கேயாவது தூரம் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தாங்கன்னா என்ன சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா அந்த நிழல் அது ரொம்ப நிழலை கொடுக்கும். திராட்சை தோட்டத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு ரொம்ப வேர்த்து கொட்டுது, ஆனா அந்த நிழல் இன்பம் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாம தாகம், தாகத்துக்கு அங்கே கம்மியா திராட்சை ஜூஸ் ஃப்ரூட் இல்லையா, அப்படியே பிச்சு பிச்சு இன்பமா சாப்பிடலாம். அந்த திராட்சை தோட்டம்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, அது ரொம்ப இன்பமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனோட அழகு அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு திராட்சை தோட்டம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்டுக்கும் இன்பம், அந்த வெயில்ல நல்ல நிழல் கொடுக்கறது பார்க்கறதுக்கும் அழகு, அதுதான் அவங்களுக்கு. அது ஒரு திராட்சை தோட்டம்னு புரியுதுங்களா? ஒரு யூதனுக்கு ரொம்ப இன்பமான ஒரு ஃபிகர், அது ரொம்ப இன்பமான ஒரு காட்சி. அது சொன்னாவே நமக்கு வாய் ஊறுனா என்ன அவங்களுக்கு வாய் ஊறோம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கபாப் நல்லா மசாலா போட்ட கபாப்னு சொன்னா வாய் வருமா? அந்த திராட்சை தோட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவிக்குரிய விதத்துல, ஆவிக்குரிய விதத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆவிக்குரிய விதத்துல கடவுள் வந்து இஸ்ரவேல ஒரு திராட்சை செடின்னு தான் சொன்னார். பழைய ஏற்பாட்டுல எங்க பார் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய விதத்துல இஸ்ரவேல திராட்சை செடி. ஏன் திராட்சை செடி? எல்லா விதமான கடவுளுடைய ஜீவனையும் அவருடைய சத்தம் அவருடைய ஆசிர்வாதங்களும் அனுபவிக்கணும்னா அது இஸ்ரவேல் மூலமா தான் அந்த காலத்துல மனுஷருங்க அனுபவிக்க முடியும். கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய நன்மைகள் எனக்கு பெறணும்னா நான் எங்க போய் கனெக்ட் ஆகணும்? இஸ்ரவேல தான் கனெக்ட் ஆகணும். அந்த ஜாதியில சேர்ந்தாதான் கடவுளுடைய நன்மைகள் நியாயப்பிரமாணம் ஆசிர்வாதம் அவருடைய நன்மையெல்லாம் நான் பெற முடியும். அதனால அதுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன பேர் இருந்துச்சு? ஆவிக்குரிய விதமா திராட்சை செடி, ஒரு அருமையான ஒரு திராட்சை செடி. ஏன்னா அவர் தான் திராட்சை தோட்டக்காரனா இருந்து, கடவுள் தான் திராட்சை தோட்டக்காரனா இருந்து இஸ்ரவேல் மூலமா தான் அவர் கிரியை செய்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மூலமா தான் எல்லா ஆசீர்வாதமும் கடவுள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் கனி கொடுக்கல. அது கொடுத்த கனி எப்படிப்பட்ட கனின்றத நம்ம போட்டிருக்க ஐசாயா வசனம் நீங்க படிக்கணும். ஐசாயா 5வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து நம்ம படிப்போம். கவனமா கேளுங்க அந்த வசனத்தை.
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு     அவர் அதை கேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தெரிங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன?
புரியுதுங்களா? ஒரு இவ்வளோ வேதனையோடு அது சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் வேலி அடித்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தண்ணி பாய்ச்சி அதை நல்லா வளர்த்து கவனித்து ஒரு நல்ல தோட்டக்கார மாதிரி இருந்து கவனித்து அந்த இஸ்ரவேலை பார்த்தா அது என்ன மாதிரி ஒருத்தர் அப்படி பண்றாருன்னு வச்சுக்குவோம். கடைசியில பார்த்தா கசப்பான திராட்சை கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேஜாராகும். அந்த மாதிரி எனக்கு பேஜாராச்சு. அது கொடுத்த கனி என்ன? நான் விரும்பின கனி இல்லை. இதுக்கான அந்த திராட்சை தோட்டம் போட்டேன். ஒரு கசப்பான கெட்டு போன பழம் பாக்குறதுக்காக நான் திராட்சை தோட்டம் போட்டேன், அது கொடுக்கல. அவர் என்ன புலம்பி கேட்கிறாருன்னா, இதை விட என் திராட்சை தோட்டத்துக்கு நான் வேற என்ன செய்யணும், என்ன செய்யாமட்டேன், எல்லாத்தையும் நான் செஞ்ச போதும் அந்த இஸ்ரவேல் என்ன பண்ணுச்சு? கசப்பான திராட்சை பண்ணுச்சு. அதனால நான் அதை என்ன பண்ணுவேன்றாரு அடுத்த வசனம்.
நான் அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது விதியுண்டுக்கும், அதை பாலாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் தலை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்சதையும் நெரிஞ்சிலும் முளைக்கும்.
என்ன பண்றேன்னு சொல்றாரு, தெரியுதுங்களா? என்ன பண்ண போறேன்? அதனோட வேலையை எடுத்துருவேன். இன்னுமே அதுக்கு எந்த பாதுகாப்பும் நான் கொடுக்க மாட்டேன். இன்னமே ஜனங்க வந்து அதை மெரிச்சு சின்ன பின்னா ஆக்கும்படிக்கு அதை விட்டுருவேன். ஏன்? அது கொடுத்த கனியினால, சரியான கனி கொடுக்கறதுனால. எக்ஸாக்டா அதான் இஸ்ரவேலுக்கு நடந்துச்சு. இஸ்ரவேலுக்கு என்ன நடந்துச்சு? இதே மாதிரி கடவுள் தான் என்ன விரும்புறாரோ அதன்படி அது செய்யாதனால சீரழிச்சாரு இல்லையா இஸ்ரவேல் ஜாதிய? என்ன மாதிரி பயங்கரமா ஏற்பட்டுச்சு சரித்திரத்துல அவங்களுக்கு. அது சொன்னதுதான் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டுச்சு. அவங்கள போட்டு மெரி மெரின்னு மெரிச்சாங்க எல்லாம், ரோமரும் எல்லாரும் வந்து. ஏன்? அது கடவுளுடைய நியாய தீர்ப்பு. இதை தான் நான் செய்வேன். இஸ்ரவேல் வந்து அவர் திராட்சை செடியா வச்சிருந்தாரு, ஆனா அது கனி கொடுக்க மறுத்ததுனால, சரியான அவர் விரும்புற கனி கொடுக்காததுனால அது முற்றிலுமா அழிச்சு போட்டார். அது இன்னுமே திராட்சை செடியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி பண்ணி போட்டாரு. அதனால இப்போ நானே ஒரு புது திராட்சை செடி வரப்போகுது. இன்னுமே ஒரு மனுஷன் இஸ்ரவேல் கூட சேர்ந்ததுனால கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க போறது இல்ல. இன்னுமே ஒரு புது திராட்சை செடி. அந்த திராட்சை செடி தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அததான் அவர் இங்க சொல்ற. இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் கேட்கும் போது, ஏன்னா அவங்களுக்கு திராட்சை செடின்னு அவங்க தான் நினைக்கிறது. எப்பப்பா அந்த 400 ஆண்டு அமைதி ஆண்டு பழைய ஏற்பாடு எழுதி முடிச்சாச்சு, புதிய ஏற்பாடு இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு? 400 ஆண்டு ஆச்சு. அந்த 400 ஆண்டுல அவங்க காசு காயின் இருக்கும் இல்லைங்களா, அந்த காயின் வந்து அந்த காயின்லயே இஸ்ரவேலுக்கு சிம்பிள் என்னன்னா திராட்சை செடி. ஏன்னா அவங்களதான் அவங்க தான் திராட்சை செடினு அவங்கள நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அவங்கள பார்த்து இன்னுமே நீங்க இல்ல திராட்சை செடி, நான் தான் மெய்யான திராட்சை செடின்றார். புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னு? அவங்க தான் நினைச்சாங்க இன்னுமே எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் மனிதர்களுக்கு உங்க மூலமா வரப்போறது இல்ல. ஏன்னா நீங்க கனி கொடுக்காம பயங்கரமா போனதுனால என் மூலமா வரப்போகிறது அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. நானே மெய்யான திராட்சை செடி. மெய்யானன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் தான் ரியல், அவர் தான் தெய்வீகம், அவர் தான் என்றென்றும் நிலைக்கிற திராட்சை செடி. ஒரு ஒரு இவர் எல்லா திராட்சை செடியும் டெம்பரவரி, இவர் எல்லாமே டெம்பரவரி. இவர் மாத்திரம் தான் மெய்யானவர். எல்லாமே அடையாளமா இருந்தது இவர் தான் மெய்யான திராட்சை செடி அப்படின் போது அவர் அதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நான் ஒரு திராட்சை செடின்னு சொல்லல. அவர் நான் ஒரு திராட்சை செடினா இல்ல, நானே ஐஎம் த போட்டிருக்கா. ஐஎம் த நான் அர்த்தம் அவர் ஒருத்தர் தான். இன்னொரு அவர் சொல்லல, இப்படி சொல்லல. என்ன ஒருவேளை நீங்க திராட்சை செடியா நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நான் விரும்புறவங்களை, நீங்க ஏத்துக்குவீங்களா என்ன திராட்சை செடியா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு நான் சொல்றாரு. இல்ல, நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, என்கிட்ட வரியோ இல்லையோ, நான் தான் திராட்சை செடி, நான் தான் மெய்யான திராட்சை செடி. ஏத்துக்கிறியோ இல்லையோ, உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டு பார்க்க வேண்டியது உங்க வாழ்க்கையில என்ன, எது திராட்சை செடி? திராட்சை செடினா என்ன? நான் என் வாழ்க்கை வாழ்வதற்கு, என்னுடைய என்ன தள்ளுவதற்கு, இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் செய்வதற்கு, எனக்கு ஜீவனையும் உற்சாகத்தையும் நான் எதுக்காக வாழ்றேன்? எதுக்கு, எதுல இருந்து என் சந்தோஷங்கள்லாம் வருது? எதுல இருந்து என் சமாதானம், என்னுடைய ஆறுதல், என்னுடைய பாதுகாப்பு நமக்கு எல்லாம் வருது இல்லைங்களா? எதுக்காகவும் நம்ம வாழ்றோம். எதுல இருந்தோ நமக்கு ஒரு பலம், உற்சாகம், ஆசீர்வாதம் எல்லாமே எதுல இருந்தோ வருது இல்லைங்களா? எதுக்காக நான் வாழ்றேன், எந்த திராட்சை செடி எனக்கு பலம் வாழ்வதற்கு பலம் கொடுக்குது, புரியுதுங்களா? திராட்சை செடினா என்னன்னு, எனக்கு எதுல இருந்து ஊற்று வருது, நான் வாழ்வதற்கு சந்தோஷமா இருப்பதற்கு, நான் கிரியைகளை செய்வதற்கு, எல்லா காரியமும் செய்வதற்கு எது என்னுடைய திராட்சை செடி? நான் எதுல முழுமதமா நான் சார்ந்திருக்கணும், இதனாலதான் நான் வாழ்றேன், இதுல இருந்தா எனக்கு சந்தோஷம், இதுல இருந்தா எனக்கு நிம்மதி, இதுக்காகத்தான் நான் வாழ்றேன்றதுக்கு தான் திராட்சை செடின்றதுக்கு பேரு. நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டு பார்க்க வேண்டியது, என் வாழ்க்கையில நான் கேட்டு பார்த்தேன், என்னுடைய திராட்சை செடி எது, நான் எதுல என்ன போய் என்ன ஒட்ட வச்சுக்கிறேன், என் லைஃப சந்தோஷமா வாழ்வதற்கு எதுல ஒட்ட வச்சுக்கிறேன். அநேக பேருக்கு திராட்சை செடி, அவங்களுடைய திராட்சை செடி எது தெரியுங்களா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் அவங்க திராட்சை செடி. அவங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு காசு அவங்களுக்கு இருக்குன்றது தான் அவங்க திராட்சை செடி. இன்னும் சில பேருக்கு அவங்க வீடு அவங்களுடைய திராட்சை செடி. இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய புகழ். இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய வேலை அவங்களுடைய திராட்சை செடி. இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய உறவு அவங்களுடைய திராட்சை செடி. நான் வாழ்வதற்கு என் பிள்ளைக்காகத்தான் நான் வாழ்றேன், நான் வாழ்வது என் குடும்பத்துக்காகத்தான் நான் வாழ்றேன், அதுதான் அவங்களுடைய திராட்சை செடி. அவங்களை ஓட வைக்கிறது, வாழ வைக்கிறது, சந்தோஷப்பட வைக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கறது, எல்லாமே பலம் அவங்க எதுல இருந்து பெறாங்க, அதுல இருந்தான் பெறாங்க. அவங்க பொருளுங்க. இன்னும் சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் திராட்சை செடி. என்டர்டெயின்மெண்ட், புதுசா எது பிக்சர் வரும், இந்த பிக்சர் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பிக்சர் எது வரும், புது புதுசா எது வரும். இன்னும் சில பேருக்கு டிவி, அந்த சீரியல், இந்த சீரியல், அதுக்காகத்தான் அவங்க எல்லாமே செய்யறது. திராட்சை செடி எது நம்மளுடைய திராட்சை செடின்றத நம்ம வாழ்க்கையில கேட்கணும். இதை நான் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. உங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் திராட்சை செடி வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவருக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ ஏத்துக்கிறியோ ஏத்துக்கலையோ நான் தான் மெய்யான திராட்சை செடி. பழையற்பாடை நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னா அநேக திராட்சை செடிகள் இருக்கு. ஆனா அந்த எல்லா திராட்சை செடிகளையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் மூணு காரியத்துல முடிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கை. ஏமாத்தத்துல முடிஞ்சிச்சு, இன்னும் பட்ட மரமா ஆகி ஒரு விதமான கனி இல்லாம, ஒரு விதமான உண்மையான கனி இல்லாம அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இன்னும் அசிங்கமான கசப்பான கனியில தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. வேற எல்லா திராட்சை செடியில அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் இதான் முடிஞ்சிச்சு. மூணு காரியம் ஏமாத்தத்துல முடியும், ஒரு விதமான கனி இல்லாம, ஏதாவது கனி வந்துச்சுன்னா கெட்டு போன கனியில தான் எல்லா வாழ்க்கையும் முடியும். நமக்கு இப்போ ஒரு திராட்சை செடி இருக்கு, புரியுதுங்களா? திராட்சை செடி என்னன்னு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எதுக்காக எது உங்க திராட்சை செடி. அந்த மாதிரி திராட்சை செடிக்காக வாழுகிற, அந்த திராட்சை செடியில வாழுகிற நீங்க என்ன மாதிரி கனியை உங்க வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க திராட்சை செடியில நீங்க ஒட்டிக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை, என்ன மாதிரி கனிங்க உங்க வாழ்க்கையில இருக்கு, அதை நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த உலகத்துல சாத்தா வந்து ஆயிரக்கணக்கான ஒரு திராட்சை செடிகளை ஏற்படுத்தி விட்டு, நீ என்னில வந்து ஒட்டிக்க வா, என்னில வந்து நிலைத்திரு, நான் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பேன், என்ன ட்ரை பண்ணு, நான் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பேன். ஆயிரக்கணக்கான ஓட்டைங்க, அந்த ஓட்டையில வந்து கனெக்ட் பண்ணிக்க, இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்க சந்தோஷம், இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்க உனக்கு ரொம்ப இன்பம், இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்க உனக்கு ரொம்ப ஆனந்தம், என்னில வந்து நிலைத்திரு வா, சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன். இது ஒரு புது டெக்னிக் வந்திருக்குது, இது ஒரு புதுசா வந்திருக்குது, இதை வந்து வாங்கிக்க உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இது வந்து பண்ணிக்க இது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், வா இதுல நிறைய உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம உலக காரியங்கள்ல வேற திராட்சை செடியில எல்லாம் நம்ம ஒட்டிக்கிட்டு நம்ம போய் அதுல சந்தோஷம் அனுபவிக்கும் போது திருப்பி ஏமாத்தத்துல தான் நம்ம திரும்பி வரப்போறோம். ஏன்னா இருக்கிறது ஒரே திராட்சை செடி தான், அது மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடி தான் இயேசு கிறிஸ்து. வேற எல்லா திராட்சை செடியும் நமக்கு என்னதான் கொடுக்கும், ஏமாத்தத்தை தான் கொடுக்கும். ஒரு வசனத்தை படிப்போம், எரேமியா 2:13. எரேமியா 2:13.
என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செஞ்சிருக்கிறாங்க,
உண்மையான ஜீவனை, உண்மையான கனியை கொடுக்கிற என்ன, உண்மையான திராட்சை செடியான என்ன விட்டுட்டாங்க, தண்ணி நிக்காத ஓட்ட பானைகளை வச்சுக்கிட்டு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதுல தேடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓட்ட பானை வச்சு ஜீவன் தண்ணி குடுக்கிறது நானு என்ன விட்டாங்க, ஆனா தண்ணி நிக்காத ஒரு பானைகளை வச்சுக்கிட்டு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனம் என்ன, அதான் அவர் திட்டுறது. அதுல ஏமாற்றத்தை தான் வரும் நமக்கு. இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி. அவர் ரொம்ப முக்கியங்க. நான் இங்க நின்றுகிட்டு ஒரு அவர் இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லலாம், திருப்பி 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 சொல்லலாம். மெய்யான திராட்சை செடி யாரு, உங்க வாழ்க்கையில உண்மையான கனி ஏமாற்றம், உண்மையான கனி சந்தோஷம் சமாதானம் இன்பம் வாழ்க்கையில வரணும்னா நீங்க ஒட்ட வச்சுக்க வேண்டியது, நிலைத்திருக்க வேண்டியது யாருல, இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அது இருக்குது, அதை விட்டுட்டு எங்கெங்கயோ ஆயிரக்கணக்கான சாத்தான் ஏற்படுத்தின திராட்சை செடியில நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதுலதான் முடியும், ஏமாத்தத்துல தான் முடியும். நான் திருப்பி 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 சொல்லலாம், அவரே மெய்யான திராட்சை செடி, அவரே ரொம்ப முக்கியம். அவருக்கு மாறாக நிகராக வேற எதையுமே நம்ம வைக்க முடியாதுங்க இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில. அவர் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அவசியம். அவர் தான் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பரிபூர்ண நீதி, பாவியா இருக்கிற நமக்கு பாவத்தினாலதான் நம்ம நிம்மதி இல்லாம இருக்கிறோம், நமக்கு நிம்மதி கொடுப்பதற்காக, பரிபூர்ண நீதி கொடுப்பதற்காக அவர் தான் சிலுவையில மறைச்சார். நம்ம ஆத்மாக்கு இன்பத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான், அவரே திராட்சை செடி. பரிசுத்தாவியானவர் தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து உங்க ஒவ்வொருத்தர் காதலியும் இயேசு கிறிஸ்து தான். அவரே வந்து நானே மெய்யான திராட்சை செடின்னு அவர் வந்து சொன்னாதான் உங்க வாழ்க்கை மாற முடியும், புரியுதுங்களா? அப்பதான் கனி கொடுக்கிற வாழ்க்கையா உங்க வாழ்க்கை மாற முடியும். வேற எதுல வச்சாலும் ஏமாத்தத்துல தான் முடியும். அவரை விட்டுட்டு ஒருவேளை நம்ம சில பேர் என்னன்னா, அவங்களுக்கு திராட்சை செடி யாரு தெரியுமா, அவங்கதான் அவங்களுடைய திராட்சை செடி. அவங்க வாழ்றது அவங்களுக்காகத்தான் வாழ்றது, அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் அவங்க சந்தோஷம் இருந்தாதான் அவங்களுக்கு நிம்மதி, புரியுதுங்களா? அவங்களும் அவங்க சொந்த முயற்சியிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பாக்குறது. நம்ம வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த முயற்சியிலேயே அங்க இழுத்துக்கிட்டு இங்க இழுத்துக்கிட்டு ஒரு உண்மையா இருக்கிறது இல்ல, அங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு வாழ வேண்டியது. திடீர்னு எப்பனா ஒரு செர்மனை கேட்டா அப்படியே ரொம்ப உற்சாகம் வந்துட வேண்டியது, ரெண்டு நாள் அப்படியே புஷ்ன்னு திருப்பி போயிட வேண்டியது. மேல கீழே மேல கீழே ஒரு விதமான கனியும் இல்லாம, ஒரு விதமான ஒரு முதிர்ச்சியும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது எதுனால தெரியுமா, நம்ம மேல நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறதுனாலதான். இயேசு கிறிஸ்துல மெய்யான திராட்சை செடியா அவர்ல நம்ம கனெக்ட் ஆயிருந்தோம்னா இப்படி இப்படி மேல கீழன்ற மாதிரிலாம் இருக்காது, புரியுதுங்களா? அவர்ல நம்ம நிலைத்திருப்பதுதான் மெய்யான கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஏற்பட முடியும். அவரே மெய்யான திராட்சை செடி. இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம், உபாகமம் 32:32. உபாகமம் 32:32.
அவர்களுடைய திராட்சை செடி சோதனையிலும் குமாரன் நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாய் இருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும்
அவருடைய பழங்க வந்து இன்னும் இங்கிலீஷ்ல எப்படி ஸ்ட்ராங்கா போட்டிருக்குன்னா, அவருடைய பழங்கள்லாம் பாய்சன், விஷம். விஷம் போட்டிருக்கீங்களா அப்படிங்க?
அவர்களுடைய
இந்த உலகத்துல நம்ம நிலைத்திருந்து வேற எதெல்லாம் இன்பத்தை காண போய் பாவங்கள் எல்லாம் நம்ம போய் நம்மள கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருந்தா என்ன மாதிரி கனிகள் வரும், விஷமான கனிகள் வரும். பயங்கர நம்ம ஆத்மாக்கு பயங்கர விஷகரமான கனிகள் தான் வரும். இயேசு கிறிஸ்துவை விட்டு வேற எந்த திராட்சை செடியை நம்ம நாடி போனாலும், வேற எந்த திராட்சை செடியை நம்பி நம்ம வாழ்கிறவர்களா இருந்தாலும் அது நம்மள நரகத்துக்கு தான் கொண்டு போகும். இந்த உலகத்துல இருக்கிற ஒரே திராட்சை செடி அவர் மாத்திரம்தான். இன்பமான ஆசீர்வாதங்களும் கடவுளுடைய முழு ஜீவனும் ஆசீர்வாதமும் கனி கொடுக்கிற ஒரு இது எங்க நமக்கு கிடைக்கும்னா அவர்ல நிலைத்திருந்தாதான். அவர் தான் ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப முக்கியம். அந்த திராட்சை செடியை பார்க்கும் போது அந்த அந்த ஜூஸும் அந்த அழகான இன்பமும் கொடுக்கக்கூடியது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்ல நிலைத்திருப்பது தான் உண்மையான சந்தோஷம், உண்மையான இன்பம். நம்ம இவ்வளவு நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தைகள் தான், பரிசுத்த ஆவியானவர் தான் அதுல உள்ள அழுத்தங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். இது என் வாழ்க்கையில நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் ரொம்ப உணர்ந்து அநேக என் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுது. இது யோசிக்கும் போது வேற எல்லாமே பயங்கரம். மூணு பழையற்பாடுல ஒரு ஒரு வசனங்களை எடுத்து காமிக்கும் போது வேற எல்லா திராட்சை செடியும் ஏமாத்தத்துல முடியும். பட்ட மரமா ஒரு விதமா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா தான் நம்ம வாழ்க்கை முடியும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா முடியும். மூணாவது கசப்பான விஷகரமான கனிகளை தான் கொடுத்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம். பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா முடியும். வேற எல்லா திராட்சை செடியும் அதுதான் நமக்கு செய்யும். மெய்யான ஒரே திராட்சை செடி அவர் மாத்திரம்தான். சார், அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எந்த தோட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அழகான தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு தோட்டக்காரர் இருப்பார். அந்த தோட்டக்கார தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னன்னா எங்க இருக்கணும்னு பிளான் பண்ணி அதையெல்லாம் நட்டு தண்ணி பாய்ச்சி பாதுகாத்து அவரெல்லாம் செய்யறவர். அதே மாதிரி தான் பிதா தான் இந்த நித்திய திட்டத்தில் இதை பிளான் பண்ணவர். இந்த திராட்சை தோட்டத்தை அவர் தான் பிளான் பண்ணி அவர் சரித்திரத்தில் தன்னுடைய திராட்சைக்கொடி ஆகிய குமாரனை இயேசு கிறிஸ்துவ சரித்திரத்தில் அனுப்பிச்சு அந்த குமாரன் மூலமா மக்களை தெரிந்து கொண்டு அவர் கொடிகளை அதில் சேர்க்கிறார். அவர் தான் பிளானர், அவர் தான் அதை பாதுகாக்கிறவர், அவர் தான் எல்லாத்தையும் செய்யறவர், அவர் தான் பிதா, அவர் தான் அதை பாதுகாத்து நடத்துறவர். அந்த திராட்சை தோட்டத்தில் வருகிற கனி அவர் தான் பெற்றுக்கொள்ளுகிறவர். அவர் தான் அதுல பார்த்து சந்தோஷப்படுறவர். அந்த கனி அவர் தான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பிதா, தன் பிதா காட்டுற அக்கறையும் தன் பிதாவுடைய அன்பையும் ஒரு தோட்டக்காரனுக்கு ஒப்பிடுறார். ஒரு தோட்டக்காரன், திராட்சை தோட்டக்காரன் அந்த பலஸ்தீனா காலத்துல ரொம்ப முக்கியமான மனுஷங்க. ஏன் ரொம்ப முக்கியமான மனுஷனா, வேற எல்லா செடியும் இந்த உலகத்துல மாங்காய் மரம் நடுறோம், நீங்க மாங்காய் மரம் நட்டுட்டு அதுக்கு ஒன்றும் அவ்வளவு தண்ணி பூத்துனா போதும். ஆனா திராட்சை செடி மாத்திரம் ஒரு திராட்சை தோட்டக்காரர் இல்லைன்னா அந்த திராட்சை செடி போயிருச்சு. இஸ்ரவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாட்டுல எல்லாம் அடிமைத்தனமா பிடிச்சிட்டு போனாங்க இல்லைங்களா இஸ்ரவேல் ஜனங்களை. அப்ப அடிமைத்தனமா பிடிச்சிட்டு போகும்போது வெறும் திராட்சை தோட்டக்காரங்கள ஒண்டி அந்த ஊர்ல விட்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா அநேக இடத்துல தெரியும், ஏன் அந்த திராட்சை தோட்டமே இல்லாம போயிடும் அவங்க இல்லாம இருந்தா. அவ்வளவு முக்கியம், ஒரு திராட்சை தோட்டம் ஒழுங்கா இருக்கணும்னா ஒரு திராட்சை தோட்டக்காரன் தேவை. அது இல்லாம ஒரு திராட்சை தோட்டக்காரர் திராட்சை செடியில் இருக்கவே முடியாது. அதனால தான் தன்னுடைய பிதாவுக்கு அதை ஒப்பிடுறார். எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்க, தன்னுடைய பிதா. அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு முக்கியமா ரெண்டு வேலை பாக்குறோம். நீங்க அதை படிச்சு பாரு. எனக்கு திராட்சை தோட்டத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் புக்ல படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டது. திராட்சை தோட்டக்காரன் என்ன செய்வாருன்னு, அவர் ரெண்டு முக்கியமான வேலையை அவர் செய்வார். என்னன்னா, கனி கொடுக்காத கொடிகள்லாம் நிறைய இருக்கும், கனி கொடுக்காது அதையெல்லாம் அந்த கனி கொடுக்காத கொடிங்க வந்து அங்க இருக்கிற அந்த செடியில இருக்கிற சத்தையும் அதுல இருக்கிற எனர்ஜியும் அது வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அதை புடுங்கி போட்டுருவார். அதுல இருக்கிற தண்ணி சத்து அதெல்லாம் அது வேஸ்ட் பண்ணுது. ஒரு கொடியுடைய முக்கியமான வேலைன்னா கனி கொடுக்கும், முக்கியமான வேலை இல்லை, கொடியுடைய வேலையே கனி கொடுக்கற வேலை தான். அது கனி கொடுக்கலன்னா அந்த கொடியை பிச்சு அவர் போட்டுருவார், அது வைக்க மாட்டார். அதுல இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில கொடிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும் படிக்கு அதை ப்ரூன் பண்ணி விடுவார். ப்ரூனிங் தெரியுங்களா உங்களுக்கு, வெட்டி வெட்டி விடுவார். அதுல இருக்கிற அழுக்கும் சரி, அதுல இருக்கிற இதெல்லாம் விளைச்சல் இலைங்க பிரயோஜனம் இல்லாத பூங்க அது இதெல்லாம் வெட்டி விடுவார், ப்ரூனிங் பண்ணுவார். இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஏன் அந்த மாதிரி ப்ரூனிங் பண்றாருனா, அந்த கொடி வந்து கனி கொடுக்கறதுலயே முழுமையா தன்னுடைய எனர்ஜியை செலுத்தணுமே தவிர மத்தது பூ விடுறதுக்கும் டெக்கரேஷன் பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் இல்ல. அதனோட வேலையே கனி கொடுக்கணும், மத்ததுக்கெல்லாம் அது இடம் கொடுக்க கூடாது. ஆகவே அதுதான் செய்வார். இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, அடுத்த வசனத்தை பார்ப்போம். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். எண்ணில் கனி கொடுக்காத கொடி எதுவோ என்ன பண்றாரு, அவரு அறுத்து போடுகிறார். அறுத்து போடுகிறார் போது ரெண்டு வேலை பிதாக்கு அதுல போட்டிருக்கு. முதலாவது அவர் செய்யற ஊழியம் என்ன தெரியுமா, கடவுள் முதல் முதல்ல அந்த திராட்சை கொடியில செய்யற ஊழியம் என்னன்னா, ஒரு தண்டனை கொடுக்கிற ஊழியம். என்ன, கனி கொடுக்காத எந்த செடியும் அவர் அறுத்து போடுகிறார். அறுத்து போடு ஆறாவது வசனத்தை படிங்க, அதே அதிகாரத்துல அதே அதிகாரத்தில் யோவான். அப்படிப்பட்ட கொடிகளை, கனி கொடுக்காத கொடிகளை என்ன பண்றாங்களா, பிச்சு அந்த கொடிகள் வந்து அடுப்பு வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகாது, ஏன்னா அது ரொம்ப ஃபோர்ஸா பத்தாது, அது கொஞ்சம் எரியும் அப்புறம் ஆஃப் ஆயிடும், திருப்பி எரியும், அது அவ்வளோ அது அடுப்புக்கு வைக்குவோம் நம்ம இல்ல, அதெல்லாம் தூக்கி அது கூட யூஸ் ஆகாது, யூஸே இல்லாத அந்த கொடியை தூக்கி எல்லாம் கும்பலா சேர்த்து எண்ணெய் ஊத்தி கொளுத்திடுவாங்க. அடுத்த பிதாவுடைய ஊழியை என்ன பாக்குறோம், திராட்சை தோட்டக்காரன் அடுத்தது என்ன செய்யறாரு, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ரெண்டாவது ஊழியம் தான் அவருடைய வேலை, பண்ணி கொடுக்கிற கொடிய சுத்தம் பண்ணுகிறார். சரி, இந்த கொடிகளை நம்ம பார்ப்போம். அதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது மெய்யான திராட்சை கொடி, இது ட்ரூ வைனன் போட்டிருக்கணும், வைனன் போட்டேன், மெய்யான திராட்சை செடி அவர் தான். அடுத்தபடியாக அந்த திராட்சை தோட்டக்காரர் அவர் யாருன்னு நான் சொன்ன பிதா தான் அந்த ஊழியர். ரெண்டு விதமான கொடிகளை பத்தி அந்த வசனத்துல, ரெண்டாவது வசனத்தை போட்டிருக்கு, ரெண்டு விதமான கொடி, கனி கொடுக்கிற ஒரு கொடி, கனி கொடுக்காத ஒரு கொடி. இவங்க ரெண்டு பேர் யாருன்றத நம்ம பார்க்கணும். ஒரு கொடி வந்து அதனோட ஒரே நோக்கம் கனி கொடுக்கிற ஒரு நோக்கம் தான், அது கனி கொடுக்கலன்னா அது ஒரு இயற்கைக்கு விரோதம், யூஸும் இல்லாது, கனி கொடுக்கலன்னா அது யூஸே இல்லை. ஒரே கண்டிஷன் தான் அந்த கொடி வந்து அந்த செடியில இருக்கிறதுக்கு, ஒரே கண்டிஷன் தான் அவர் போட்டிருக்கிறது, அதை விட்டு வைக்கணும்னா அது கனி கொடுக்கணும். அது கனி கொடுக்கல, அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ், அது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க மாட்டாது, வெட்டி தூக்கி போட்டுருவார். அந்த பலஸ்தீன காலத்தில் இந்த இது எப்படி பண்ணுவாங்கன்னா, 3 வருஷம் அந்த தோட்டத்தை போட்டுட்டு, 3 வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கெல்லாம் இருக்குங்களா ஊர்ல திராட்சை செடி கொடி இருக்குங்களா இல்லையா, இல்லை சில ஊருங்களில் இருக்கு. அந்த தோட்டத்தை போட்டுட்டு 3 வருஷம் என்ன பண்ணுவாங்களாம், கனியை எடுக்க மாட்டாங்களா, அதில் அது வரும்போதெல்லாம் வெட்டி 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 விடுவாங்களாம், அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே போவோம், பெரிய ஷோலாம் காமிச்சுட்டு வளர்ந்துட்டு போவோம், ஆனால் வெட்டி 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 விட்டுருவாங்களா. ஏன் அப்படி வெட்டி விடுறதுன்னா, அது தன்னுடைய சக்தியும் தன்னுடைய கனி கொடுக்குற அந்த பலனையும் அதிக அதிகப்படுத்தி வேறெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி பெருசாக அது ஸ்ட்ராங்காக வரும்போது 3வது 4வது வருஷத்தில் தான் அது கனி கொடுக்க விடும்போது அது ரொம்ப கொலகொலையாக ஃபுல்லாக கனி கொடுக்குமா. 3 வருஷம் கனியா எடுக்க மாட்டாங்களே, எடுத்தா அது பிஞ்சதும் அதுவும் இதுவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வராதான், ஆனா 4வது வெட்டி 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 விட்டுருவாங்களாம், ஆனா 4வது வருஷத்துல தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கனி கொடுக்காத கொடி யாரு, யாருன்றதுதான் நம்ம கேட்கணும். இந்த கனி கொடுக்காத கொடி யாருன்னா, ஒரு பேர் கிறிஸ்தவ, இயேசு கிறிஸ்து மேல் பார்வையாக இயேசு கிறிஸ்து கிட்ட உறவு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற ஒரு பேர் கிறிஸ்தவ, ஆனா உண்மையா இயேசு கிறிஸ்துக்கும் அவனுக்கும் எந்த விதமான இணைப்பும் இல்லை. அது இணைப்பும் இல்லாதது கனி கொடுக்காததுனால நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பேர் கிறிஸ்தவன், அது யூதாஸ குறிக்கிற, யூதாஸ் மாதிரி இருக்கிற கிறிஸ்தவன், அதுதானே எடுத்து போட்டாரு 13வது அதிகாரத்துல, யூதாஸ் கொடிகள் அதெல்லாம். ஒரு பேர் கிறிஸ்தவன், மேல் பார்வையா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, ரொம்ப ஈஸியான காரியம் ஒரு கிறிஸ்தவனா நாடகம் போடுறதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணலாங்க. எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு என் வைஃபு கூட தெரியாது இருக்கலாம், அவருக்கும் எனக்கும் சரியான உறவு இல்லாம அப்படியே காலங்களை ஓட்டலாம், நான் அப்படியே சபைகளுக்கு வரலாம், நான் அப்படியே பைபிள் படிச்சுட்டு டைம் ஓட்டலாம், எனக்கும் அவருக்கும் உண்மையான ஒரு ஒழுங்கான உறவே இல்லை, அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ஈஸி. அதை தான் அவர் சொல்றாரு, கனி கொடுக்காத ஒரு கொடி, ஒரு உண்மையான கிறிஸ்தவ இல்லை அப்படின்றத நம்ம எங்க பாக்குறோம். இது எப்படி நீங்க தைரியமா சொல்ல முடியும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ இல்லை கனி கொடுக்காததுன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், உண்மையான ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனி கொடுத்தே கொடுப்பான், ஒவ்வொரு கிறிஸ்தவனும். பைபிள் நிறைய இடங்களை போட்டிருக்கு, சில வசனங்களை வேகமா எடுப்போம். கொலோசியர் 1:9 நீங்க எடுத்துக்கலாம், 1:9-10 நீங்க, மத்தேயு 7 எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஒன்று 1:9 சரி, சகலவிதமான நற்கிரியைகளை தருகிற கனி. கனினா என்ன? நற்கிரியைகள், நல்ல கிரியைகள், வாழ்க்கையில நல்ல கிரியைகள், கடவுளுக்கேற்ற கிரியைகள் நம்ம பார்க்கும் போது அதுதான் கனின்னு பைபிள்ல ஒரு விதத்துல சொல்லப்படுது. ஏன் இந்த கனிகள், இந்த கிரியைகள் இல்லைனா கனிகள் இல்லையா? அப்போனா கனி இல்லையா? அவன் கிறிஸ்தவன் இல்லையா? யாக்கோபு நமக்கு என்ன சொல்றாருன்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கனி இருந்தே இருக்கணும். அப்படின்னா நம்ம கிரியைகள்னாலயா ரட்சிக்கப்படுறோம்? இல்ல, கிரியைகள்னால ரட்சிக்கப்படுறது இல்ல, விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்படுறோம். ஆனா உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த கிரியைகள் இருக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதை பார்க்கும்போது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். உதாரணத்துக்கு நான் வெளியில ஒண்டி கிரியைகளை செஞ்சிடறேன்னு வச்சுக்குவோம். நான் செர்மனை ப்ரிப்பேர் பண்றேன், சபைய ஜபம்லாம் பண்றோம், அதெல்லாம் பண்றோம், எவ்வளவு ஊழியெல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோ, அது ஒழுங்கான கனிகளா? அப்படி இல்ல. ஏன்னா இவர் ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாரு. ஒரு கேரக்டர் மாறிடுச்சு, அந்த கேரக்டருக்கு தகுந்த கிரியைகள் வெளியே வருது. என்ன மாதிரி கேரக்டர்? கலாத்தியர் 5:22 படிப்போம். இதான் ஆவியின் கனிகள். கனிகள்னா இதான் கனிகள். உங்க கேரக்டர் இப்படி இருக்கா நம்ம பார்க்கணும். அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்.
விசுவாசம், புரியுதுங்களா? இதுதான் நம்ம கேரக்டர். அன்பு, தயவு, சமாதானம், அடக்கம், இதெல்லாம் லிஸ்ட் வருது. இதெல்லாம் என்ன? ஆவியின் கனிகள். இந்த கனிகள் உள்ள கேரக்டர் எனக்கு இருக்கா? நான் ஏதோ பண்ணலாம், ஏதோ சர்மன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி என் கேரக்டர் இருக்கா? அந்த கேரக்டருக்கு ஏற்ற கனிகளை தான் நான் கொடுப்பேன். சமாதானம், அன்பு, சந்தோஷம், அதுக்கு ஏற்ற கனிகள் தான் என் வாழ்க்கையில இருக்க முடியும். புரியுதுங்களா? அதனால வெளியில செய்யறத ஒண்டி நம்ம வச்சு இடப்படக்கூடாது. என் கேரக்டர் அப்படி இருக்கணும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற கனிகள், கிரியைகள் என் வாழ்க்கையில இருக்கணும். அதான் கனிகளா நம்ம பாக்குறோம். இவர் இயேசு கிறிஸ்து இதுல என்ன சொல்றாருன்னா, அநேக பேர் ஆண்களும் பெண்களும் சபையில இருப்பாங்க, சபையில கிறிஸ்தவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எந்த விதமான கனியும் விசுவாசமும் அவங்க வாழ்க்கையில இருக்காது. அவங்க செத்தவன நரகத்துக்கு தான் போக போறாங்க. அதுதான் அவர் அதுல சொல்ற, பிதா அவங்களே எடுத்து போட்டுருவாரு. அதுதான் நம்ம பாக்குறோம். ரொம்ப சீரியஸான ஒரு வார்னிங். எண்ணில் கனி கூடாத, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அறுத்து போடுகிறார். அது ரொம்ப சீரியஸ் வார்னிங், ரொம்ப எச்சரிக்கையான வார்னிங். இந்த வார்னிங் வரும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, பவுலு, பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லோருமே என்ன சொல்றாங்க, நீங்க உங்க விசுவாசம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கங்க. உண்மையா இயேசுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த ரட்சகர் மேல உங்ககிட்ட உறவு இருக்கான்னு உங்களை நீங்க சோதித்து பாருங்க. உங்க ரட்சிப்பு உண்மையா என்பதை நீங்க சோதித்து பாருங்க. ஏன்னா யூதாஸ் மாதிரி இயேசு கிறிஸ்து நெருங்கி வராது இறந்து இருக்க முடியுமா? என்ன 3 வருஷம் அவர் முன்னாடியே அவர் கண் எதிர்க்கவே, இப்ப நாடகம் எத்தனை யூதாஸ் இருப்ப முடியும்? அவரே இல்லை இங்க, இல்லைங்களா? அவர்கிட்டயே அந்த மாதிரி 3 வருஷம் அவன் இருந்துட்டான்னா இப்போ அவரே இல்லை. அவர் ஆவியில நடத்துறாரு, எத்தனை யூதாஸ் இருக்க முடியும் இப்போ? அவருக்கு முன்னாடி ஒரு யூதாஸ் இருந்துட்டு போயிட்டான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கொடிகளை தான் பேசுறாரு. ஆனா அது கனியில வெளிப்பட்டுரும். என்னதான் நாடகம் போட்டாலும், என்னதான் பண்ணாலும் கனியில கனி வராது. ஆகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளை நம்ம சோதித்து பார்த்து உண்மையா இயேசுக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு இருக்கா? அது சோதித்து பார்த்து இணைப்பு இல்லைன்னா தாராளமா கேட்கலாம் அவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கும் உமக்கும் ஒரு இணைப்பு இருந்தாதானே கனி வர முடியும், என் கேரக்டர் மாற முடியும், அதனால நற்கிரியைகள் வர முடியும். இல்லைன்னா நான் வெறும் வெளிய நாடகம் போட்டு என்ன பிரயோஜனம், என்னதான் ஏமாத்திக்க முடியும்? அதான் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை நமக்கு வருது. எண்ணில் கனி கொடுக்காத எந்த கொடியும் அவர் அறுத்து போட்டுருவார். ரொம்ப பெரிய எச்சரிக்கை நமக்கு. சரி, அடுத்த கொடிய நம்ம பார்ப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா கனி கொடுக்கிற கொடிய சரி அது கனி கொடுக்குதேன்னு அவர் விட்டுறது இல்ல, விட்டுறாரா? நம்ம வெறும் கனி கொடுக்காது தோண்டி பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருப்போம் இல்ல, கனி கொடுக்கிற கொடி கிட்டயும் அவருக்கு வேலை இருக்குது. கனி கொடுக்கிற கொடி கிட்டயும் அவருக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குது? அவைகளை அவர் சுத்தம் பண்ணுகிறார். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருதுன்னா ஹி ப்ரூன்ஸ் தெம், வெட்டி வெட்டி விடுறார். புரியுதுங்களா? அதுல இருக்கிற வெட்டி வெட்டி அதை சுத்தம் பண்ணுகிறாருன்னா அதான் சுத்தம் பண்ணி விடுறது. அதுல தேவையில்லாத அந்த முளைகள், தேவையில்லாத அந்த இலைகள், அதுல இருக்கிற அந்த பூச்சுங்க இல்லைங்களா, அந்த தோலுங்க, அவசியம் இல்லாத தோலுங்க. ஏன்னா அது கனி கொடுக்காதபடிக்கு அதனோட சத்தையும் அதுக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் உயிர் இல்லைங்களா. ஒரு கொடிக்கு எவ்வளவு உயிர் இருக்க முடியும்? அதுக்கு இருக்கிறது கொஞ்சம் தான் நேரம், கொஞ்சம் தான் உயிர். அந்த உயிரிய மத்ததெல்லாம் இழுத்துக்காத படிக்கு அதை சுத்தம் பண்ணி அது வெறும் கனி கொடுக்கறதுலயே கவனமா இருக்கும் படிக்கு மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு எடுத்து போடுறாரு, அவர் கட் பண்ணி விடுறாரு மத்ததல். புரியுதுங்களா? கிறிஸ்தவங்களா இருந்து நம்மளுடைய மிக உயர்ந்த நோக்கம் நம்ம உயிரோடு இருப்பதே என்னன்னா கடவுளுக்காக கனி கொடுப்பதுதான். கனி கொடுக்காத எதையுமே அவர் வெட்டி தான் போடுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவங்களா இருந்து கடவுள் செய்யற வேலை என்ன தெரியுமா? நம்மள ப்ரூன் பண்ணி விடுறாரு. கனி கொடுக்காத கொடிகளை நியாயம் தீர்த்து நரகத்துல போடுறாரு, கனி கொடுக்கிற கொடிகளை அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், சிட்சிக்கிறார். இந்த வாழ்க்கையில அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஆவிக்குரிய விதத்துல நமக்கு இந்த உலக பிரகாரமான நமக்கு அதிக கனிகளை எதுக்காக அவருக்கு அப்படி பண்றாரு? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது ஆல்ரெடி கனி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதே அது என்ன பண்ணணும்? அதிக கனிகள் அதை கொடுக்கும்படி தான் அவர் செய்யறார். அது என்ன அது மேல கோபமா இருந்து செய்யறார் இல்ல, அது மேக்சிமம் கனியை கொடுக்கணும், அது ரொம்ப கனியை கொடுக்கணும்ன்றதுக்காக அதை அவர் என்ன பண்றாரு? அதுக்கு இருக்கிற மத்ததெல்லாம் மத்த சத்து உலக பிரகாரமான காரியங்கள், பாவங்கள், தடைகள், நமக்கு எவ்வளவு இருக்கு இல்லையா கிறிஸ்தவங்களா? எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ தடைகள் நமக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வளராத மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய சத்து அது உறிஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத படிக்கு அதெல்லாம் கட் பண்ணி விடுறாரு. இதா எவ்வளவு நல்லா செய்யறாரு பாருங்க. அது எப்படி செய்யறாருன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எப்படி செய்யறாரு அத? நமக்கு எவ்வளவு தடைகள் இருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல, அதெல்லாம் அநேக முக்காவாசி தடைகள் நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட தடைகள் இல்லைங்களா? அது தானாவாத தடைகள், நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட தடைகள். இது வந்து அதை ப்ரூன் பண்ணும் போது என்ன செய்வாங்களா? அதை வெட்டி விடும் போது அது ஓரளவுக்கு 8 அடி 10 அடி கூட வளர்ந்துருக்குமா, அந்த கொடி சும்மா அப்படியே ஃபுல்லா வளர்ந்துருக்குமா, அதை என்ன பண்ணுவாங்களா? 1 இன்ச் 2 இன்ச் பண்ணி விட்டுருவாங்களா, அந்த 10 அடியே வெட்டி விட்டுருவாங்களா 2 இன்ச். ஏன் அந்த 2 இன்ச்லயே அதெல்லாம் மத்த சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது மத்ததுக்கெல்லாம், அந்த 2 இன்ச்லயே அது எவ்வளவு கனி கொடுக்கணுமோ அந்த 2 இன்ச்லயே அது கொடுக்கணும். அந்த மாதிரி வெட்டி விட்டுருவார. ஒன்னு மட்டம் தட்டி வச்சிருவாருன்றாங்க இல்லைங்களா, மட்டம் தட்டி வைக்கிற மாதிரி வெட்டி விடுவார். ஏன் நம்ம கனி கொடுக்கணும், அதான் நம்மளுடைய நோக்கம், அதுக்கு அப்படி வச்சிருவாரு. எப்படி இவர் செய்யறாரு இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப வலிக்கிற ஒரு காரியம் தான். அவர் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் வெட்டி விடும்போது ரொம்ப வலிக்கும், நம்மளுக்கு வெட்டி விடும்போது ரொம்ப லேசாவா இருக்கும், வலிக்கத்தான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும். அநேக இது எப்படி செய்யறாருன்னா ஒருவேளை அநேக துயரங்கள் மூலமா நமக்கு செய்யலாம். நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கள்ள போதகருங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ கிறிஸ்தவன் ஆயிட்டீன்னா உனக்கு எந்த துயரமும் இல்லை என்ன அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் இல்லை, பைபிள் அப்படியெல்லாம் போடலை. நீங்க அநேக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஒரு துயரங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள் நமக்கு ஏற்படலாம், ஒரு ஈ ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நமக்கு ஆகலாம். அதுக்கு விரோதமா தான் அநேக டைம்ல கிறிஸ்தவர்களா நம்ம போராடுறது. நமக்கு இந்த உலகத்துல கள்ள போதகர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்படியே தான் நம்ம மைண்டே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம மைண்டு ஏதாவது நமக்கு விரோதமா, ஏதாவது நமக்கு பிடிக்காதது, வசதி இல்லாதது வந்துச்சுன்னா யார் தான் அனுப்பினது? சாத்தான். அதான் நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா எங்க இருந்து வந்துச்சு? சாத்தாங்கிட்ட இருந்தா வந்துச்சு. இல்ல, இந்த தோட்டம் திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டக்காரன் இதுல ஏதாவது அவர் வெட்டி விட்டாருன்னா அவர்கிட்ட இருந்தான் வர முடியும், கடவுள் தான் அதை அனுமதிக்கிறார். அப்படி நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த பிரச்சனையில போகும்போது சில கஷ்டங்கள், யோசேப்பு மாதிரி சில கஷ்டங்களா இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைகளை மீண்டு நம்ம வெளியே வரும்போது எவ்வளவு கனிகள் கொடுக்கும், யோசேப்பு எவ்வளவு கனியை கொடுத்த, அந்த மாதிரி கனி கொடுக்கறதுக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருது. அதான் அவர் சேர்த்து வெட்டி விடுறது. ஏன்னா வாழ்க்கையில துயரங்க வரும்போதுதான், கஷ்டங்க வரும்போதுதான் நமக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்ற உணர்வே வருது தெரியுமா. பிரயோஜனம் இல்லாத அநேக காரியத்தை நம்ம சேர்த்துக்கிறது வாழ்க்கையில, நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை பண்ற அநேக காரியங்களை சேர்த்துக்கிறது. ஆனா ஒரு துயரங்கள் கஷ்டங்கள் வரும்போதுதான் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை எதுல நம்ம கவனம் செலுத்தணும்னு அப்பத்தான் நமக்கு தெரியுது. அதனாலதான் கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அவர். அவர் வந்து ஒரு கத்திய அவர் பயன்படுத்துறார். அந்த கட் பண்றது கத்திய தானே அவர் பயன்படுத்துறது, கத்திய பயன்படுத்துறாரு. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னா, அந்த கத்தி என்ன கஷ்டம் நினைக்கிறீங்க? கஷ்டம் இல்லை அந்த கத்தி. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல கஷ்டங்க எந்த மனுஷனையும் மாத்தினது இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? எந்த மனுஷனையும் கஷ்டங்க அவனை மாத்தாது. எவ்வளவு அடிபட்டும் இன்னும் திருந்தாம இருக்கிறிய அப்படின்னு நீங்க கேக்குறது இல்ல? எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்க இன்னமும் நீ திருந்தது இல்லையே? கஷ்டங்க மாத்தாது தெரியுமா. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனை மாத்தக்கூடியது தேவ வசனம் தான். அதுக்கு தேவ வசனம் அது மாத்துறதுக்கு கஷ்டங்க உதவி செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு கத்தி இருக்குது, கத்தி தான் தேவ வசனம். அந்த கத்திக்கு ஒரு ஹேண்டில் இருந்தாதான் நமக்கு கிரிப்பு கிடைக்கும். அந்த ஹேண்டில் தான் கஷ்டம், அந்த கத்தி தான் தேவ வசனம். அந்த அந்த அவனை மாத்துறதுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் கிரிப் நமக்கு கொடுக்குது, ஆனா அவனை உண்மையா மாத்துறதுக்கு கத்தி தான் உதவி செய்யுது. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பாவிங்க தான் மனுஷங்க எல்லாருமே. ஒருவேளை அவன் பாவத்துல கஷ்டப்பட்டதுனால அவன் மாறிட மாட்டான், அவன் பாவிதான், இன்னொரு விதமா பாவம் செய்வானே தவிர அவன் மாற மாட்டான். ஒரு மனுஷனை மாத்தணும்னா எவ்வளவு அடிபட்டவங்கலாம் நான் பார்த்திருக்கேன், ஆனா மாறவே மாட்டாங்க. ஏன்? இன்னும் பாவி மறுபடியும் பிறக்கல அவங்க. ஒரு மனுஷனை மாத்தணும்னா தேவ வசனம் மாத்திரம்தான் மாத்த முடியும். ஒரு கஷ்டங்க அவனுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா சின்ன நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நீங்க ரொம்ப கஷ்டங்களை வாழ்க்கையில அனுபவிக்கும் போது அந்த தேவ வசனம் எவ்வளவு பிரயோஜனமா உங்களுக்கு இருக்கு தெரியுமா? அந்த டைம்ல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், கரெக்டா எனக்கு பேசுற மாதிரியே இருக்கே. ஏன் முதல்ல தெரியல, சுகமா இருக்கும்போது தெரியறது இல்ல கடவுளுடைய வசனம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது தான் தேவனுடைய வசனம் வல்லமையா வேலை செய்யறத பாக்கிறோம். அதுக்கு தான் அநேக டைம்ல கஷ்டத்தை அவர் பயன்படுத்துறது. கஷ்டம் நம்மள மாத்துறது இல்ல, கஷ்டம் தேவ வசனம் மாற்றுவதற்காக நமக்கு உதவி செய்யுது. சரி, ஒரு எபிரேயர் 12 வசனம் படிப்போம். 12:4-10. இதுதான் அந்த ப்ரூனிங், அவர் சுத்தம் பண்ணுகிறாருன்றதுன்னா இதுல தான் வருது. ஒவ்வொரு அதுல வெறும் கனி கொடுக்கிற ஒரு சில செடிகளையா நான் சுத்தம் பண்ணுவேன்னு போட்டிருக்கு. கனி கொடுக்கிற எந்த செடியும், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இது நடக்கும். எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தேவ வசனம் தான். 3 பாருங்க, நான் உங்களுக்கு யோவான்ல நான் படிச்சுட்டு இருக்கேன், யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல வார்த்தைகள், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள்னாலே நீங்க இப்ப சுத்தமா இருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை தான் நம்மள சரி பண்ண முடியும். ஒரு வார்த்தை, அதனால அவர் பயன்படுத்துறது என்ன, கஷ்டங்களை அவர் பயன்படுத்துறார் சில நேரங்கள்ல. ஏன்னா நமக்கு வந்து அநேக தப்பான நம்பிக்கைகள், உலக பிரகாரமான செக்யூரிட்டி, செக்யூரிட்டினா தெரியுதுங்களா, பாதுகாப்பு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப இதா இருக்கிறேன், அதா இருக்கிறேன், ஒரு தப்பான நம்பிக்கைகள், தப்பான திராட்சை கொடியில நம்ம மாட்டிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுல இருந்து நம்மள விலக்கி நம்மள ஓப்பனா நமக்கு என்ன வியாதி இருக்குன்னு காமிக்கிறதே கஷ்டங்கள் தான். இல்லனா நம்ம அப்படியே ரொம்ப பந்தாவா இருந்துகிட்டு யாருக்கும் நமக்கு உள்ளுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் காமிச்சிக்காம ரொம்ப வேத வசனம் வரும்போது வேலை செய்யறதுக்கு விடாம இருப்போம். ஆனா அந்த கஷ்டங்கள் நம்ம என்ன பண்ணுது, ஒரு ஒரு கத்திய வந்து கிரைண்ட் பண்றோம் இல்லைங்களா, கிரைண்டர் கல்லு மாதிரி, அந்த கிரைண்டர் கல்லு தான் கஷ்டங்கள். அது ரொம்ப ஷார்ப்பா ஆக்குறது, தேவனுடைய வசனத்தை ரொம்ப ஷார்ப்பா ஆக்குறது தான் கஷ்டங்கள், புரியுதுங்களா. அதனால இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை பார்க்கும்போது கடவுள் வந்து பிரயோஜனம் இல்லாம நம்மள சிக்ஷிக்க மாட்டார். ஆனா அந்த சிக்ஷையில இருந்து வெளியே வந்த பிறகு நம்ம ஒரு அநேக கனிகளை கொடுப்பதற்காக தான், நல்ல எண்ணத்துலதான் அவர் நமக்கு அநேக கஷ்டங்களை அவர் அனுப்புறது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். சார், இதுல நம்ம படிச்சுக்கிற ஒரு ரெண்டு மூணு பாடங்களை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். மெய்யான திராட்சை கொடி இயேசு மாத்திரம், அவர்ல நம்ம நிலைத்திருக்கிறோமா, வேற அவர்ல நிலைத்தில்லாத வேற எதுல நிலைத்திருந்தாலும் ஏமாற்றம், அழிவு, பட்டமரமா, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் நம்ம வாழ்க்க முடியும். ரெண்டாவதாக நம்ம என்ன பாக்குறோம், நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லி எவ்வளவுதான் நம்ம கிறிஸ்தவங்களா வெளியில நம்ம இது பண்ணாலும், இயேசு கிறிஸ்து கிட்ட நமக்கு ஒரு உறவு இல்லைன்னா நம்ம கனி கொடுக்காததுல நம்ம கிளீனா கண்டுபிடிச்சிடும். ஆகவே யூதாஸ் மாதிரி மூணு வருஷம் இருந்து போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே உண்மையா இயேசுல நான் நிலைத்திருக்கணும், உண்மையா இயேசுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கணும். கனி கொடுக்காத ஒரு மரம் கொடியா இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வந்தே வரும். எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் கனி கொடுக்காம ஒரு கொடி, ஒருத்தர் சொன்னா நான் 50-60 வருஷம் ஒரு கொடியா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் உடைச்சிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அது கொடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு விட்டுருவாரா, கனி தான் இருக்கணும். எவ்வளவோ வீக்கா இருந்தாலும் கனி இருக்கா, எவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருந்து கனி இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம். ஆகவே அது கனி இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனி கொடுக்கிற கிறிஸ்தவன் தான் பைபிள்ல நமக்கு காமிக்குது. ஆகவே அதை உடைச்சுதான் போடுவார். அந்த கொடியில நம்ம இருக்கிறதுக்கு ஒரே தகுதி கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். மூணாவதாக நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியை என்னன்னு உங்களால பார்க்க முடியுதா, உங்களுக்கு வர கஷ்டங்களை வித்தியாசமா பார்க்க முடியுதா, இதெல்லாம் கஷ்டத்தை உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களுக்கு நல்லது செய்யணும், உங்களுக்கு கனி கொடுக்கணும், அநேக கனிகளை கொடுத்து ஏ கனி கொடுக்கறதுன்னா என்னங்க, அந்த கேரக்டர்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதெல்லாம் யார் குணத்தை குறிக்குது. ஒரு கிறிஸ்தவனுக்குடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய நன்மை இந்த உலகத்துல என்ன தெரியுமா, நல்ல வீடு பங்களா ஆஸ்தி அதெல்லாம் வாங்கிக்கிறதா ஒரு நல்லது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் கிறிஸ்தவன், ரொம்ப பெரிய போதகர் ஆயிட்டான் அந்த கிறிஸ்தவன், அதுவா பெரிய பேரு. ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய மகிமை இந்த உலகத்துல தன்னுடைய கேரக்டர் இயேசு மாதிரி ஆகும், அதான் அவனுடைய நோக்கம், அதான் பிதாவுடைய நோக்கம். இயேசு மாதிரி ஆகிறது தான் அன்பு, பொறுமை, சமாதானம், நீடிய சாந்தம், அதெல்லாம் யார் கேரக்டர் குறிக்குது, இயேசு கேரக்டர் குறிக்குது. அதான் கனி, இயேசு மாதிரி என் கேரக்டர் மாறணும். அதுக்கு நம்ம அநேக தடைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம், உலக பிரகாரமா அநேக பாவங்கள், தடைகள், சிற்றின்பங்கள், அதெல்லாம் கடவுள் வெட்டி விடுவார். ஆகவே அவருடைய வசனத்துக்கு அடங்கி அடவரே நம்முடைய கனி கொடுக்கிறவனா நம்ம மாறணும்ன்றது தான் நம்ம ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபிப்போம்.